சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அணு ஆயுதங்களை எங்களால் உருவாக்க முடியவில்லை என்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சொல்லியிருக்கிறார். மறுபுறம் அமெரிக்காவினுடைய ஆட்சேபனையை அலட்சியம் செய்தால் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை கட்டுப்படுத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கப் போவதாக நியூயார்க் டைம்ஸில் கட்டுரையொன்று வெளியாகியிருக்கிறது. மறுபுறம் ஹமாஸினுடைய தலைவரை இஸ்ரேலிய ராணுவம் குறிவைப்பதாக இருந்தாலும் சவுதி அரேபியாவிற்கு எந்தவிதமான ஆட்சேபனைகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து வீதி விபத்தில் காயமடைந்த இடாமிர் பென்கிவிருக்கு விலா எலும்புகள் முறிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கிடையில் நெதன்யாகு கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது. இறுதியாக ஏமனின் ஹவுத்திகள் அமெரிக்க ராணுவத்தினுடைய மற்றொரு ட்ரோனை சுட்டுவீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சனிக்கிழமையன்று தன்னுடைய நாடு வெடிகுண்டை உருவாக்குவதற்கு போதுமான பொருட்களை பெறுவதற்கு நெருக்கமாக இருப்பதாக சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறிய போதிலுமே அணு ஆயுதங்களை உருவாக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். அணுகுண்டை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெறுவதற்கு ஈரான் மிகச்சில வாரங்கள் தொலைவிலேயே இருப்பதாக IAEF தலைவர் ரஃபேல் க்ரோசி சமீபத்தில் கூறியிருந்தார். இது ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது அல்லது வைத்திருக்கும் என்று அர்த்தப்படுத்துவது இல்லை என்று இந்த வார தொடக்கத்தில் இப்ராஹிம் ரைசி சொல்லியிருக்கிறார். மேலும் தனது நாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ரைசி அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையினை மீட்டெடுக்க ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் அறிந்த ஆதாரம் ஈரானினுடைய இர்னா செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டெக்ரான் மற்றும் வாஷிங்டன் இன்னமுமே குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருப்பதாகவும் ஈரானிய உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் அலி பாஹேரிகனி பேச்சுவார்த்தைகளை பின்பற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. மறுபுறம் அமெரிக்க ஆட்சேபனையை அலட்சியம் செய்து காசாவினுடைய ரஃபா நகரத்தில் இஸ்ரேல் தரை வழியாக தாக்குதல்களை ஆரம்பிக்குமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை விற்பனை செய்வதை கட்டுப்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரிசீலிப்பார் என்று த நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கான $17 பில்லியன் ராணுவ உதவி பொதியில் பைடன் புதன்கிழமை கையெழுத்திட்டார். ஆனாலும் நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையாளர் தோமஸ் ஃப்ரீட்மன் அது பற்றி எழுதிய போது, ஜோ பைடன் நிர்வாகத்தினுடைய ஆட்சேபனையை மீறி இஸ்ரேல் ரஃபாவுக்குள் ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு சில ஆயுத உதவிகளை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பார் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்திருக்கிறார். இதேவேளை போருக்கு பின்னரான காசாவினுடைய ஆட்சிக்கான முன்மொழிவு இஸ்ரேலிடம் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமன்றி இரு நாடுகளினுடைய தீர்வு தொடர்பாக எந்த நம்பிக்கையும் ரஃபாவில் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையுமே இஸ்ரேலை மேலும் பலவீனப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா நீண்டகாலமாக இரு நாட்டு தீர்வை ஆதரித்து வருவதோடு இந்த தீர்வை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இஸ்ரேல் உலகளாவிய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகிவிடும் என்பதால் இஸ்ரேலிடம் அந்த தீர்வை பைடன் நிர்வாகம் கட்டாயப்படுத்தி வருகிறது. ஈராக்கில் அமெரிக்கா செய்த தவறுகளை இஸ்ரேல் மீண்டும் செய்யக்கூடும் என்ற கவலையின் மத்தியில் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியில் சாத்தியமான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றுக்கிடையில் ஹமாஸின் தலைமையை அழிப்பதற்கு இஸ்ரேல் காசாவில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையை தொடங்கினாலும் கூட அது தொடர்பாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை என்றும் சின்வாரை இஸ்ரேல் குறிவைத்தால் கூட அதில் சவுதிக்கு சம்மதம்தான் என்றும், ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதே சவுதியினுடைய நிலைப்பாடு என்றும் கூறும் கூறுகிறார் த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையாளர் தோமஸ் ஃப்ரீட்மன். இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தொடர்ச்சியாக தங்கியிருந்தால் இஸ்ரேலுடன் நல்லுறவுகளை பேணுவதற்கு சவுதிக்குள்ளேயே எதிர்ப்புகள் கிளம்பும் என்பதே இளவரசர் சல்மானினுடைய கண்ணோட்டமாகவும் கவலையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் காசாவினுடைய நிலைமை குறித்து விவாதிக்க 6 அரபு நாடுகளினுடைய பிரதிநிதிகளுடன் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் பர்ஹான் அல் சௌத்ரி ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். இந்த செய்தியை சவுதி பிரஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமான் அல் சஃபாடி, எகிப்தின் உயர்மட்ட தூதர் சமே சௌக்ரி, பாலஸ்தீனானி அதிகாரி ஹூசைன் அல் சேக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வர் கர்ஹாஸ் மற்றும் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது பின் அப்துல் அஜில் அல் ஹுலைபி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமுடன் 1967 எல்லைகளில் பாலஸ்தீன அரசை அதன் தலைநகராக அங்கீகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் இந்த குழு வலியுறுத்தியிருக்கிறது. பாலஸ்தீனர்களை தங்கள் நிலத்திலிருந்து இடம்பெயர்த்துவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் இஸ்ரேலின் 7 போரினால் இடம்பெயர்ந்த சுமார் 1.2 மில்லியன் மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் உறைவிடத்தின் தெற்கே இருக்கின்ற ரஃபாவில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் அவர்கள் நிராகரித்திருக்கின்றனர். இவற்றுக்கிடையில் ஜெருசலேமில் உள்ள ஹடாசா மருத்துவமனை ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பொது பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிவர் வெள்ளிக்கிழமை ஒரு கார் விபத்தில் விலா எலும்புகளை முறித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவமனையின் ஒரு அறிக்கை பென்கிவரும் சிராய்ப்பால் பாதிக்கப்படுவதாகவும் அவரது காயங்கள் லேசானவை என்றும் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அவர் மருத்துவ மையத்தில் ஒரு இரவில் மருத்துவ கண்காணிப்புக்காக வைக்கப்பட்டிருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பென்கிவரின் மகள்களில் ஒருவரும் காயமடைந்து பின்னர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. பென்கிவரினுடைய அலுவலகம் காயமடைந்ததாக கூறப்படுகின்ற ஓட்டுநர் அல்லது காவலர் பற்றி எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையில் தகவலறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய மாரீவ் செய்தித்தாள் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நெதர்லாந்து ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பயமுற்றிருப்பதாகவும் வழக்கத்திற்கு மாறான மன அழுத்தத்திற்கு அவர் ஆளாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கைது நடவடிக்கை அல்லது கைது வாரண்ட் உத்தரவை தடுப்பதற்காக சமீப நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொலைபேசி அழைப்புகளில் இது தொடர்பான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் நெதன்யாகு ஈடுபட்டிருப்பதாகவும் மாரீவ் செய்தித்தாள் குறிப்பிட்டிருக்கிறது. இறுதியாக ஏமனின் ஹவுதி குழுவினர் சனிக்கிழமையன்று அமெரிக்க ராணுவத்தின் மற்றொரு MQ-9 ட்ரீபட்ரோன்களை சுட்டுவீழ்த்தியதாக கூறியிருக்கிறார்கள். காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து அவர்களின் அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த வாரம் அந்த குழு தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக மேற்பரப்பில் இருந்து காற்று ஏவுகணை மூலம் ட்ரீப்பரை சுட்டுவீழ்த்தியதாக ஹவுத்திகள் அறிவித்திருக்கின்றனர். பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் அமெரிக்க விமானப்படை லெப்டினன்ட் ஹர்னல் பிரைன் ஜே விசாரணை நடந்து வருவதாக கூறியிருக்கின்றார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.